பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டியே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டியே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லா உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லா உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதிக்கிறோம் ஐயா, சபையிலே 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, என்றென்று வாழுகிற உம்முடைய நாமத்தை, இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே, மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தேவாதி தேவன், பரிசுத்தர் 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 பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, பணிகிறோம் ஐயா, தொழுகிறோம் ஐயா. சபையாய் முழு சபையாய் முழு சபையாய் முழு சபையாய் ஏகமாய் 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 எங்கள் தேவாதி தேவனை தொழுகிறோம். கத்தாதி கத்தரை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவானவரே, எங்களுக்காய் மரித்து மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்த தேவ குமாரனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், எங்களை வாழ வைத்த அந்த வல்லமுள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே கிறிஸ்துவே தேவனுடைய குமாரனே, என்றும் வாழுகிறவர்கள் மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிற தேவ குமாரனே, சபையின் நாயகரே, இரட்சகரே, ஆண்டவரே, எங்கள் ஆத்தும நேசரே, ஆராதனை செய்கிறோம், ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். எங்கள் மத்தியில எழுந்தடி இருக்கிற உமக்கு ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனை செய்கிறோம். உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நரம்பட்டும் ஐயா, நரம்பட்டும் ஐயா, நரம்பட்டும். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில காணப்படுவதால் காணப்படுவதாக, மகத்துவம் உள்ளவரே, மகிமையானவரே, மாறாதவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம் ஐயா, தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம் தொழுகிறோம். பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, சேரக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம் தொழுகிறோம் தொழுகிறோம். தேவ தூதர்களாலும் போற்றப்படுகிற தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவே சபையின் நாயகரே இரட்சகரே தேவகுமாரனே உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம் தேவகுமாரனே. ஸ்தோத்திரம் ஐயா, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா, மகிமை உண்டாவதா, மகிமை எங்க தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதா. இயேசுவே நாயகரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மத்தியில் எழுந்தடி இருக்கிற தேவகுமார், என்ன சொல்லி பாடுவோம் அப்பா, எந்த வார்த்தையினால் உம்மை புகழுவோம். வார்த்தை கடங்காத வல்லமுள்ள தேவனே, எங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் உம்முடைய தாபத்தை சொல்லி கையெடுப்போம். வீட்டு விட்ட உதடுகள் உம்மை துதிக்கும் ஐயா, உம்மை நாங்கள் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். உம்மை துதிக்கும் துதி என்னாலும் எங்கள் வாயில் இருக்கும். வலுவாழ வைத்த தெய்வம், வானத்திலே நிலைத்திருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயங்களிலே நிலைத்திருக்கட்டும் என்று பண்டாடுகள். எங்களை வாழ வைக்கிற உம்முடைய வசனங்கள் எங்கள் இதயத்தை நிறைக்கட்டும் என்று பண்டாடு. வேத வார்த்தைகள் எங்கள் இதய பலகையிலே எழுதப்படட்டும் என்று பண்டாடு. அதன்படி வாழ வளர்ந்தார் எங்களுக்கு போதியுங்க. எங்கள் இருதயங்களை விருத்த சேதனப்படு. வசனத்தை கேட்டு 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 மனம் திரும்பி உம்மை போல மறுரூபமாக எங்களுக்கு உதவி செய். ஆவி அனுபவரே எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு கட்டுது. இயேசுவின் நாமத்தில் பண்ணிக் கொடுங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நாம் எல்லோரும் திரும்பிக் கொள்வோம். பிலிப்பியருக்கு நிருபம் 2:4 11 வரை நாம் வாசிக்க வைப்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல புறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாமியாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்
எல்லா தாபத்திற்கும் மேலான நாம் The name above all the name. எல்லா தாபத்திற்கும் மேலான தாபம் அவருக்கு தந்தருளினார் என்று வேதம் சொல்றது. சரி, இன்னைக்கு நாம் வாசித்த இந்த வேதம் பகுதியிலே 4 சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பொறுவிக்கானவைகளையும் நோக்குவானாக. இது கிறிஸ்தவம். தனக்கானவைகளை நோக்கிறது கிறிஸ்தவம் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்கிறது கிறிஸ்தவமா. இந்த வசனத்துக்கு பின்பாடு அடுத்த வசனம் சொல்றது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் உங்களிலும் என்னிலும் பெருக கடவுள். நான் பல தடவை இந்த வேத பகுதியை நான் வாசித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருப்பீங்க. ஆனால் இந்த முறை நான் வாசித்த போது எனக்கு வித்தியாசமான வழங்கிக் கொள்ளக்கூடிய கருமையாண்டவர் தந்தார். அதைத்தான் நான் பேச வரும். சோ வேதத்திலே பலவிதமான சிந்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கப்படுவது என்று சொல்லி அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சோ அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக இப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் கருக கிடவது. இப்ப எனக்கு கவனியே, பொதுவாக நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஒரிஜினல் மைண்ட் இருக்குது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி. நாம் உள்ள எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வெளியில இருக்கிறோம். சோ கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவதென்றா தண்ட விளைவிக்கொள்ளுங்கள். நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஒரிஜினல் சுபாவம், நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஒரிஜினல் சிந்தை மைண்டு மாறி 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 கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வரணும். ரோமர் 8:18 நாம் வாசிக்கும் பொழுது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சுபாதாரம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சுபாதாரம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே என்ன விதமான சிந்தை இருக்குது என்பதை குறித்து நாம கொஞ்சம் ஆராயணும். அடுத்தவரை ஆராயறதை விடுத்து நம்மை நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே அல்லது வேதம் என்ற கண்ணாடியிலே நின்று நம்மை பார்த்துக் கொள்வது நல்லது. சோ இந்த வசனத்தை நாம் வியாக்கியானப்படுத்தும் பொழுது அதன் 2:1 கொஞ்சம் கவனித்தால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு இடம் இருக்கும்படி நம்புறேன். படிங்க 1:1.
அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும்
நன்றா கவனிங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாரொரு தேறுதலும், ஆவியில் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால்
நீங்கள் ஏக சிந்தையும்,
நீங்கள் ஏக சிந்தை
ஏக அன்பும் உள்ளவர்களாயிருப்பது.
சோ முதல் சொல்லி அவைகளெல்லாம் சொல்லி 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 வந்துட்டு சொல்றாரு, இவைகள் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும். ஏக சிந்தை என்ன அர்த்தம் பண்ணுங்க? ஏக ஒரு மனம், ஒரே சிந்தை. ஏக சிந்தை என்ன அர்த்தம் பண்ணுங்க? ஒரே சிந்தை, ஒரே அன்பு, ஒரே ஆவி. The oneness is very important to the church of God. திருமுறை படிக்க 1:1.
ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும்,
யாதொரு ஆறுதலும்,
அன்பினாலே யாதொரு,
அன்பினாலே யாதொரு தேறுதலும்,
ஆவியின்
யாதொரு அக்கியமும்,
யாதொரு உருக்கமான,
யாதொரு உருக்கமும், உருக்கமான பட்சமும்,
இரக்கங்களும்
உண்டானால் உண்டானால்
நீங்கள்
ஏக சிந்தையும்
ஏக
அன்புகளுமாய் இருந்து
இசைந்த
ஆத்மாக்கள் எப்படி வருமுங்க? ஆத்மாக்கள் எப்படி இசையும்? ஒன்னஸ் இல்லாவிட்டால், ஒரு மனம் இல்லாவிட்டால், ஏக சிந்தை இல்லாவிட்டால் எப்படி ஆத்துமாக்கள் இசைய முடியும்? என்னோட சொல்லப்படுறது கொரிந்தியர் நிருபத்திலே, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் எப்படி? கர்த்தரோடு இசைந்திருக்கிறது நம்முடைய ஆவியிலே தான். சரீரப்பிரகாரமாக நாம ஆண்டவரோடு இசைய முடியாது. பட் இன் அவர் ஸ்பிரிட், பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவியிலே நாம் தேவ ஆவியனோடு இணைகிறது, இசைகிறது, ஒன்றாகிறது, சங்கமிக்கிறது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங் டு எவ்ரிபடி ஹூ பிலீவ் இன் காட். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். சொல்றது, நீங்கள் ஏக சிந்தை, ஏக அன்பு உள்ள, அன்பு உள்ளவளுமாக இருந்து. சோ பிலிப்பு பட்டணத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தை என்னவென்றால், நீங்க ஏக சிந்தை உள்ளவளாக, ஏக அன்புள்ளவளாக. சபை ஏக சிந்தை உள்ளவளாக, ஏக அன்புள்ள. ஏக சிந்தை என்ன? ஒரு மனம், ஒரே ஆவி. இங்கே தேவ பிள்ளைகள் மத்தியிலே இங்க ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கணும். இந்த ஏக சிந்தை நம்ம சொந்த மாமிசத்திலே ஏற்படுத்துறது முடியாத காரியம். சோ தேவ ஆவியானவர் தான் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர் தான் நமக்குள்ளே, சபைக்குள்ளே, அல்லது தேவ பிள்ளைகளுக்குள்ளே, அல்லது ஐக்கியங்களுக்குள்ளே வண்ணச ஒருமனத்தை உண்டாக்குறது, உருவாக்குறது, கட்டுகிறது, காக்கிறது தேவ ஆவியானவர். ஆனால் தேவ ஆவியானவர் ஒருமனப்பாட்டை நமக்குள்ளே உண்டாக்க, தேவ ஆவியானவர் ஐக்கியங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே வண்ணச ஒருமனப்பாட்டை கொண்டு வர, தேவ பிள்ளைகள் அதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்கணும், அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். ஓ, அப்படி இல்லாமல் நம்முடைய சொந்த சிந்தையிலே, நம்முடைய ஒரிஜினல் சிந்தையிலே, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல்ல இருந்த நம்முடைய ஒரிஜினல் சிந்தையிலே நாம் இருந்து இணங்காமல், இடரல் உள்ளவர்களாகவும், சேர்ந்து வராமல், முரட்டாட்டம் பண்ணுறவர்களாகவும் இருந்தால் நாம் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருப்போம். அதன் முடிவு மரணம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது, எச்சரிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுற என்ன தெரியுமா? ஒன்று கொரிந்தியர் 2:16 நினைக்கிறது, படிங்க.
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை
உண்டாயிருக்கு. எங்களுக்கோ எந்த சிந்தை உண்டாயிருக்குது? கிறிஸ்துவின் சிந்தை. அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்கு போற வழியிலே இயேசுவினால சந்திக்கப்படும் வரைக்குள்ளேயும் அவருக்குள்ள இருந்தது பவுலின் சிந்தை, அவருக்குள்ள இருந்தது மாமிசு சிந்தை. ஆனால் இன்றைக்கு தமஸ்கு போற வழியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசுவினால பிடிக்கப்பட்டாரோ, அன்றைக்கு அவர் தன்னை அவர் ஒப்புக் கொடுத்தார். ஆகவேதான் ஆண்டவர் தன்னை கேட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன். ஏனென்றால் இப்ப தன் வழியில போய்கொண்டிருந்தார். தமஸ்கு போற வழியிலே அங்கு தமஸ்குவில் இருந்த சீசைகளையும் கட்டி சிறையில தள்ளுவதற்காக தன்னுடைய மாமிச சிந்தையிலே வைராக்கியம் கொண்டு சீறி போய்கொண்டிருந்த பவுலை ஆண்டவர் இயேசு சந்தித்த போது அவன் கீழே விழுந்தான். ஆண்டவரை அவன் தரிசித்த போது அவன் ஆண்டவரை பார்த்து கேட்டது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு, சப்மிட் பண்ணிட்டான். அந்த இடத்திலே தானே ஆண்டவர் அவனை சந்தித்த இடத்திலே தானே அப்போஸ்தலன் பவுல் தன்னை முழுவதும் ஆண்டவருக்காக சப்மிட் பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்துட்டான், அர்ப்பணித்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை விட்டு கொடுத்தான் என்று சொல்லுவதற்காக தன்னை விட்டு போட்டார். ஆகவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இயேசு அவனை சந்திக்கும் வரை அவனுக்குள்ள இருந்தது மாமிச சிந்தை, அதன் முடிவு மரணம். ஆனாலும் அதை அறியாமல் இருந்தான். ஆனா இயேசு அவனை சந்தித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கை மாறியது, அவருடைய எண்ணங்கள் மாறியது, அவருடைய சிந்தனைகள் மாறியது, அவருடைய நோக்கங்கள் மாறியது, அவருடைய வாழ்வின் நோக்கம் முழுவதுமாக மாறியது. அப்படிப்பட்ட பவுல் இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. அவை பிறக்கும் பொழுது பவுலுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கல, கிறிஸ்து அவனை சந்தித்த பிற்பாடு அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும். நாம் பிறக்கும் பொழுது நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்க இல்லை, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஒருவேளை நாம் நல்லவளாக இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படுவது, தட்ஸ் நோ ப்ராப்ளம். ஆனா தேவனுக்கு முன்பாக நாம் நல்லவர் என்று சொல்றதுக்கு எவரும் இல்லையே. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று தேவ வேதம் தெளிவாய் சொல்றது. ஆகவே ரட்சிக்கப்படுறதுக்கு முதலாக ஒருவேளை நம்முடைய பார்வையில நாம் நல்லவளாக இருந்திருக்கலாம், சமூகத்தின் பார்வையில ஒருவேளை நல்லவளாக இருந்தால், ஆனா தேவனுடைய பார்வையில நல்லவன் சொல்றதுக்கு எவருமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆர்வம் என்று வேதம் தெளிவா. ஆகவே நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நமக்குள்ள இருந்தது ஒரிஜினல் சிந்தை, மாமிச சிந்தை, நம்முடைய பிறவி சிந்தை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய சிந்தை மாறணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. பிலிப்பியர்களின் நிருபத்தில் சொல்றார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இது ஒரு அடிப்படை போதனை, இது நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு போதனை. நமக்கு என்ன சிந்தை இருக்குது? நாம எண்ணத்தை குறித்து அடிக்கடி யோசிக்கிறோம், எதை குறித்து அடிக்கடி நினைக்கிறோம், நாம எதை குறித்து அடிக்கடி சிந்திக்கிறோம், எதை குறித்து அடிக்கடி பேசுகிறோம், இவைகளெல்லாம் நாம கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்க்கறது நல்லது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க விடாமல் உங்களுடைய நம்முடைய மாமிசம் தடுக்காதபடி நாம காத்துக்கொள்றது நல்லது. அடிக்கடி அடிக்கடி தேவனுடைய வசனத்தை கேட்டும் 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 மனம் திரும்பாத ஒரு மனிதனுடைய முடிவு சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரிஜினல் சிந்தை இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்டது முதல் அது மாமிச சிந்தை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவும். இவைகளை என்ம சுபாவம் உள்ள மனுஷன் அறியான. இது ஒன்று கொண்டு இரண்டாம் அதிகாரம் 14 வசனத்துக்கு படிங்க, 14:2-14 சீக்கிரம்.
என்ம சுபாவமான மனுஷனோ,
என்ம சுபாவம் மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான்.
இப்ப கொஞ்சம் நில்லுங்க, நான் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முதல்ல இது கொஞ்சம் தோறது நல்லா இருக்கும் போல என் மனத்துல தோடுது கத்தருக்குள்ள. என்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகள் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். கேட்பான் ஆனால் தேவனுடைய வசனங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரு? என்ம சுபாவம் உள்ள. என்ம சுபாவம் என்னங்க? பிறவி குணம். என்ம சுபாவம் என்னங்க? பிறக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற சொந்த குணம், பிறவி குணம். சோ அது அந்த ஜென்ம சுபாவத்துக்கு பிறவி குணங்களுக்கு மனம் திரும்பி ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சிலவர் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லுவார்கள், ஆனா மெய்யான மனம் திரும்புவதில் அவளுக்குள்ள இல்லாத பட்சத்தில் தேவனுடைய வசனத்தை இலகுவிலே தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காதாலே கேட்பார்கள் ஆனா இதயத்தினாலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். பட் நமக்கு கேட்கறது மட்டுமல்ல, நாம் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது தேவனுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கு. சோ ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டானா. சோ நம்முடைய பிறவி குணம், நம்முடைய பிறப்பாலே நமக்குள்ள இருக்கிற சிந்தனைகள், பிறப்பாலே ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் நமக்குள்ள இருந்த சிந்தனைகள், நோக்கங்கள், எண்ணங்கள், திசைகள் மாற வேண்டும். அதைத்தான் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறோம். மாற்றங்கள் டபுக்குள் உண்டாவது மிக மிக அவசியமாகும். சரி, இப்ப நாம் அந்த கேட்ட வசனத்துக்கு போமே. திரும்ப படிங்க, பிலிப்பியர் 2:4 படிங்க, 2:4 சீக்கிரம் படி.
அவன் அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக.
இந்த வசனத்தை கொஞ்சம் பாடமாக்கினா நல்லா இருக்குமே. ஹலோ தம்பி மாறு, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, பரிசுத்தை அறிகிற அறிவே அறிவு வேத தெளிவாய் சொல்லுது. உலகத்தின் படிப்பை ஒருவேளை படிச்சு முடிக்கலாம், முடிச்ச பிற்பாடு நமக்கு பட்டமும் கிடைக்கல. ஆனால் தேவனை அறிகிற அறிவை நான் அடைந்தா என்று சொல்வதற்கு எவருக்கும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் யோசிங்க. உலக படிப்புக்கு எல்லா படிப்புக்கும் படிச்சு முடிய பட்டம் கொடுப்பாங்க, பட்டவாரி. ஆனா தேவனை அறிகிற அறிவுக்கோ எல்லை. நான் தேவனை அறிந்தாயிட்டது, எனக்கு பட்டம் தாருங்கன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியும்? அவரை அறிகிற அறிவு மேன்மை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு, விருப்பம் இருந்துட்டே இருக்கு. ஒருவரும் தேவனை முழுவதும் அறிய முடியாது. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இந்த வேதத்திலே கூட, ஆண்டவருடைய வேதத்திலே கூட முழுவதும் தேவனை நாம் அறிய முடியாது. ஆனால் நாம் அறிய வேண்டிய அளவுக்கு தேவன் தம்மை வேதத்தில் வெளிப்படுத்தியிருக்கிற தட்சம். நான் எந்த அளவுக்கு தேவனை அறிய வேண்டும் என்று தேவன் எண்ணினாரோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு நாம தேவனை அறியணும். ஆனாலும் வேதத்தில் இருக்கும்படி நாம் முழுவதும் தேவனை அறிய முடியாது. ஆகவே ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு எல்லையே இல்லை, அதுக்கு முடிவே இல்லை. அது எல்லையற்றது, முடிவற்றது. நாம் மறிக்கும் வரை, சாகும் வரைக்கும் ஆண்டவரை அறிஞ்சது. என்னங்க, இத்தனை ஆண்டுகளாக இந்த வேதத்தில் இருக்க வேதத்தை போதிச்சு போதிச்சு முடியுதான? போதிக்கிறதுக்கு வசனம் இல்லைன்னு நாம சொல்ல முடியும்? அல்ல அல்ல, ஊறுகிற ஊட்டு போல வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஆண்டவுடைய நாமத்து பயமுண்டாட. சரி படிங்க, படி.
தனக்கானவைகளை அல்ல
அவன் கொஞ்சம் பாடமாக்கு, அதை நான் சொல்ல கொஞ்சம் பாடமாக்கு. ஆண்டோட வசனத்தை கொஞ்சம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல
பிறருக்கானவைகளை நோக்குவான்.
கவனிங்க, கொஞ்சம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவை. இந்த வசனத்தை நாம கொஞ்சம் மனசுல எடுத்து இந்த வசனத்துக்கு நாம விட்டு கொடுப்பமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையே மாறிப்போது. சொல்றது அல்ல, இது கிறிஸ்துவத்தில் இருக்க ஒரு மிக அடிப்படை போதனையில் ஒன்று. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அதுக்கு முதல் வசனம் சொல்றது பிறருக்கான, தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவை நோக்கான. அர்த்தம் என்னங்க? என்ன கவனிங்க, என கவனிங்க, கிறிஸ்துவின் சிந்தை என்பது தன்னலமற்ற சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்கின்றது சுயநலமற்ற சிந்தை. இப்ப நாம் சுயநலமாக இருக்கிறதுக்கு தன்னலமாக இருக்கிறதுக்கு ஒரு போதனை அவசியமே இல்லை. ஏன் தெரியுமோ, அது நமக்குள்ள இருக்குது, ஒரிஜினலாகவே நமக்குள்ள இருக்குது. தன்னலம், சுயநலம், நான், என் பிள்ளைகள், என் குடும்பம், என் உறவு, என் உற்றார், அப்படியே அது இருக்கு. இதுக்கு ஒரு போதனை தேவை. ஆனால் பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். தன்னலமான சிந்தனையை அகற்றி சுயநலமான சிந்தையிலிருந்து வெளியில் வந்து கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை தரித்துக் கொள்வதற்கு நமக்கு போதனை மிக 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 அவசியமாக இருக்கிறது. படி,
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது.
சரி, பூஜை கவனிங்க. இப்ப கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்க போறோம். இப்ப படிங்க, தொடர்ந்து
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்.
அவர் தேவனுடைய, முதல் வசனத்தை கவனிங்க, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு கடவுளுக்கு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நம்பர் ஒன், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அடுத்து,
தம்மை தாமே வறுமையாக்கி.
நம்பர் டூ, தம்மை தாமே, he made himself empty. தம்மை தாமே வறுமையாக்கி,
அடிமையின் ரூபம் எடுத்து.
நம்பர் த்ரீ, அடிமையின் ரூபம் எடுத்து. இப்ப நாம் என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. சோ திஸ் இஸ் இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். தம்மை தாமே வறுமையாக்கி,
அடிமையின் ரூபம் எடுத்து,
மனுஷர்
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு
மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி
தம்மை தாமே தாழ்த்தினார்.
தம்மை தாமே சோ ஆறு விதமான காரியம், கிறிஸ்துவின் சிந்தை குறித்து ஆறு விதமான காரியம் அங்கே சொல்லப்பட்டது. நம்பர் ஒன், தேவனுக்கு சமமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணவில்லை. நம்பர் டூ, தம்மை தாமே வறுமையாக்கினார். நம்பர் த்ரீ, அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்பர் ஃபோர், மனுஷ சாயலானார். நம்பர் ஃபைவ், சிலுவையின் மரண பரியந்த கீழ்ப்படித்தார். நம்பர் சிக்ஸ், தம்மை தாமே தாழ்த்தினார். இது இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தை. நன்றாக கவனிங்க, இப்படி இதற்கு பிற்பாடு, இப்படி கிறிஸ்துவின் சிந்தை, இப்படி அவர் வாழ்ந்து, இப்படி அவர் மரித்து, இப்படி அவர் எழுந்தபடியால், அடுத்த வசனம் என்ன சொல்ல தெரியுமா, அங்க அதப்படி ஆதலால் தேவன்
எல்லாவற்றிற்கும்
அவரை உயர்த்தி. பாருங்க, இப்படிப்பட்ட சிந்தையிலே அவர் வாழ்ந்து மரித்து எழுந்தபடியால் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன செய்தாராம், இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், இயேசுவின் நாமத்தில் கவனிங்க, வானோர், வானத்தில் இருக்கிற எண்ணுக்கடங்காத தூதர்கள், ஓ பரிசுத்தவான்கள், கேருபீங்களோ சேராபீங்களோ, வானோர், பூதலத்தோர், அதாவது பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும்
முடங்கும்படிக்கும்.
வாசி,
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்க வேண்டும்.
ஒரு முக்கியமான காரியம் சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக, இயேசு கிறிஸ்து
கர்த்தர்
என்று. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாம் அறிக்கை பண்ணும் பொழுது அது பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருக்கா, மகிமையாக இருக்கிறது. See, try to understand the truth. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும். சோ அப்ப இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி வந்து இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாம் நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது, இருதயத்தினாலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்றது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இருக்குதா? சோ இப்ப கிறிஸ்துவ சிந்தை குறித்து நாம் பார்த்து நாம் சீக்கிரமாய் நம்ம முடிப்போம். முதலாவது என்று சொல்லும்படி இப்ப வாசிக்கிறோம் 6 வசனத்திலே, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சுபமாய் இருப்பதை கொள்ளையாட போறோம். இப்ப ஒரு காரியத்தை கவனிங்க, இங்க தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருள். அப்படியானால் கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவராக இருக்கிறார். அந்த விளைவுகள் நான் சொல்ற உபதேசத்தை தயவுசெய்து கவனி, தேவனுக்கு சமமாக இருப்பதை, சரியாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல. தட்ஸ் மீன் ஏசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் உள்ளவராக இருந்தார், இப்பவும் இருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையும் இயேசு மிஸ்யூஸ் பண்ணல, தட்டுசி போட்டு. எனக்கு அதான் ரொம்ப கவர்ந்தக்கார். இறையாதே அமதலா இருந்தாரு, காற்றுக்கும் கடலுக்கும் காதிருந்ததோ தெரியாது, உடனே கேள்படி. உடனே அப்போ சீடர்கள் என்ன சொல்றாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படியுதே, இவர் யாரோ? அப்படின்னா இன்னும் அப்போஸ்தலருக்கு இன்னும் அவர்களுக்கு இயேசு யாருன்னு கொஞ்சம் சரியான வெளிப்பாடு இருக்குல்ல. ஆகவே காற்றும் கடலும் அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது படகில் இருந்த சீசைகளே ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள், இவர் யாரோ? ஏன் தெரியுமா? கடலிலே சுழல் காற்று புயல் காற்று அடித்தார், அது அடங்கி அமைதியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 3-4 வேணும். ஆனா வட்ட பைபிள் சேஸ் தெரியுமோ, வேதபென்சர் தெரியுமோ, இறையாதே அமைதலான்னு சொன்னாரா, உடனே இன்ஸ்டன்ட்லி உடனே என்ன உண்டாயிட்டது, அமைதல் உண்டாயிது. காற்று அமைதி, கடலும் அமைந்தது அவர் வார்த்தையில். சோ வாட் ஐ மீன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த இறைமகன் இயேசு தன் வார்த்தைகளினால் இயற்கைகளையும் கட்டுப்படுத்தின வல்லமுள்ள இயேசு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவராக இருந்தார். அவர் நாமத்தில் பிசாசுகளும் ஓடினது, அந்தகார வல்லமைகள் அலறி ஆவண்டு ஓடி அடங்கினது. சோ சர்வ வல்லமுள்ளவராக இருந்தார் ஆண்டவர் இயேசு. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமோ, அன்றைய கவனிங்க, எந்த ஒரு இடத்திலும் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய அதிகாரத்தையும் இயேசு மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது. ஆண்டவர் இயேசு தனக்கு இருந்த வல்லமை அதிகாரத்தை எந்த இடத்திலும் பைபிள் நான் பார்க்கும்போது தவறாக பயன்படுத்தின நீங்களும் நானும் பார்க்க முடியாது. அல்லது போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு பிதாவை நோக்கி, ஃபாதர் ஐ ஆம் சாரி, பிதாவே நான் வருந்துகிறேன், அல்லது பிதாவே என்னை மன்னித்திருடுங்க, இப்படி நான் தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நடந்துட்டேன், எங்கேயாவது இயேசு அப்படியாவது சொன்னதை ஜெபித்ததை நீங்க சொல்ல முடியுமா, பார்க்க முடியுமா? தேடினாலும் கிடையாது. சோ அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம் என்று யோவான் எழுதுறார். சோ அவருடைய பரிபூர்ணம் என்றால் அர்த்தம் என்னங்க, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம் என்ற அர்த்தம் என்னங்க, அந்த வசனத்தின் அர்த்தம் தான் என்ன, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பழுதற்ற பரிபூர்ண வாழ்க்கை. அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த பழுதற்ற பரிபூர்ண வாழ்க்கையினால் நீங்களும் நானும் கிருபை மேல கிருபை பெற்றோம் என்று வேதம் தெளிவாய் சொல்ற. இயேசு ஒரு கடந்த சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய். அர்த்தம் என்னங்க, பரிபூர்ணமானவர், வல்லமை உள்ளவராக இருந்தார், அதிகாரம் உள்ளவராக இருந்தார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகம். ஆன ஒரு இடத்திலும் ஆண்டவர் இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட தனக்கு இருக்கிற வல்லமை அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துவார். இன்றைக்கு தேவ வல்லமையை தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தையும் தவறாக பயன்படுத்துகிற காரியங்களை பார்க்கும் பொழுது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. அந்த அபிஷேகம் செயல்படும், அந்த அபிஷேகம் கிரியை, ஆனால் அதை நாம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சோ தேவனுக்கு அடுத்த காரியங்கள் மிக மிக கவனமாக ஜாக்கிரதா இருக்கணும். ஆண்டவரோடு நடந்து தேவனுடைய கிருபையை பெற்று தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வரங்கள் வல்லமைகள் நம்முடைய வாழ்விலே செயல்படும் பொழுது அவைகளை குறித்து நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். அவைகளை எப்படி கையாள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவு தெளிவு நமக்குள்ள அடிப்படையாக இருப்பது நல்லது. இயேசு கிறிஸ்து சகல அதிகாரமும் வல்லமை உள்ளவராக இருந்தும் எங்கும் எவ்விடத்திலும் தன்னுடைய வல்லமையையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தவறாக பயன்படுத்தியதோ பாவித்ததோ இல்லவே இல்லை. ஆகவேதான் வேதம் சொல்றது, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இடம். எனக்கு வல்லமை இருக்குது, எனக்கு அதிகாரம் இருக்குது என்று இயேசு எங்கேயாவது இடத்துல ஷோ காட்டு. மக்களை கவர வேண்டும் என்று இயேசு அற்புதம் செய்யவும் இல்லை. ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்த இடங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் மேல மனதுருகி, ஹி மூவ்ட் வித் கம்பாஷன், ஹி காட் இஸ் எ காட் ஆஃப் கம்பாஷன். அவர் மனதுருகி அற்புதங்களை செய்தார், ஷோ காட்டர். சோ தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடுக பொருளாக எண்ணாமல், மிஸ்யூஸ் படாமல், தவறாக பயன்படுத்தாமல். சோ நமக்கும் தேவனால அருளப்பட்டிருக்கிற வரங்களோ வல்லமைகளோ, தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிற அறிவு ஆற்றல் பலம் சுகம் இவைகளை நாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, நல்லது தான். இவைகளை ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ளும், இவைகளை நாம் பகுத்தறியும், தேவ வசனங்களை சரியாக நாம் அறிந்து பொறிந்து செயல்படணும். அப்படி இருக்குமா இருந்தால் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் தவித்துக் கொள்ளணும். கிறிஸ்துவின் சிந்தனை சொல்ற கவனிங்க. சோ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடுற பொருளாக எண்ணாமல், தனக்கு இருந்த அதிகாரத்தையோ வல்லமையோ இயேசு தவறாக பயன்படுத்தவே இல்லை, பாவிக்கவே இல்லை. சோ இது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கிறது அவசியம், அவசியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து உண்டாட்டு. ஒரு வசனம் வாசிக்க, யோவான் 8
என்
பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். இதுதான் இயேசுடைய லைஃப். எனக்கு இதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துடைய 3.5 ஆண்டு பப்ளிக் மினிஸ்ட்ரியுடைய ஒட்டு மொத்தமான ஒரு சமர் என்னங்க, பிதாவுக்கு பிரியமானதையே, பிதாவுக்கு சித்தமானதையே செய்தாரு, பிதாவுக்கு பிரியமானதையே பேசினார். அந்த இலக்கை விட்டு அவர் விலக இல்லை, மாறல். சத்துரு பல விதங்களிலே ஆண்டவருடைய இலக்கை விட்டு தவிர நீக்குவதற்காக பல விதமாக போராடின முயற்சி தான். ஆனா இயேசுவோ தன் வந்த நோக்கத்தை விட்டு மாறவே இல்லை. சோ பிதாவுக்கு பிரியமானதே எப்பொழுதும் செய்ய. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு அற்புதங்களை செய்கிற வல்லமை இருந்தது, அவர் அற்புதராக இருந்தாரு, அதிகாரம் பெற்றவராக இருந்தாரு. ஆனாலும் தனக்காக ஒன்றையும் அவர் செய்யல, பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்தார். தன் பிதாவை பிரியப்படுத்துவதே அவர் நோக்கமாக இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்விலும் நமக்கு என்னதான் ஆற்றல் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், வல்லமைகள் இருந்தாலும், தெளிவு இருந்தாலும், என்ன இருந்தாலும், நமக்கு இருக்கிறவைகளை தவறாக நாம் பயன்படுத்தவே கூடாது. இது கிறிஸ்துவின் சிந்தை என்று தவ்வேதத்தில் தெளிவாய் நாம் பார்க்கிறோம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி.
சரி, பெரிய கவனிங்க, தம்மை தாமே வறுமையாக்கினார். கிறிஸ்துவின் சிந்தை நம்பர் 2, தம்மை தாமே வறுமையாக்கினார். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அதி முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசுவை இன்னொருவர் வறுமையாக்கல், அவர் தம்மை தாமே, ஹி மேக் ஹிம்செல்ஃப் எம்டி. இயேசு தம்மை தாமே வறுமையாக்கினார். தட்ஸ் மீன் மனப்பூர்வமாக தம்மை தாமே இயேசு தர வறுமையாக்கினார். எதற்காக தெரியுமா? நம்மை வாழ வைப்பதற்காக இயேசு தம்மை தாமே வறுமையாக்கினார். இந்த சிந்தை தன்னலமற்ற சிந்தை, இந்த சிந்தை சுயநலமற்ற சிந்தை. ஆகவே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் வெறுக்க கிடவுது. தட்சம். சோ தம்மை தாமே வறுமையாக்கினார். சோ தன்னை கவனிங்க, இயேசு பிதாவின் வலது வசத்துல வீட்டிருந்தார். இந்த வசனத்தை நேற்று இரவு முழுவதும் தேடி எனக்கு மகிழ்ந்து தேடி கண்டுபிடிச்ச சங்கீத புத்தகம் அதை குறித்து வெளிப்படுத்துறது. சங்கீதம் படிங்க 80வது அதிகாரம் 17வது வசனத்தில் சங்கீதம் 80வது அதிகாரம் 17வது வசனத்திலே இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். படி, உம்முடைய கரம்
உம்முடைய
வலது பாசு புருஷன் மேல்
புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக.
சோ இப்ப பாருங்க, இயேசு பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருந்தார். தேவனுக்கு சமமானவராய் தேவ மகிமையோடு இயேசு பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருந்தார். ஆனால் அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு என்ன செய்ய வேண்டியிருந்தது? தம்மை தாமே வறுமையாக்க வேண்டியிருந்தது. அப்படியானால் இயேசு தன்னுடைய மகிமையை திறந்து பரலோகத்திலே அவர் பிதாவின் வலது பாசத்திலே இருந்தார். அந்த சீட்டை காலி பண்ணார், அந்த இடத்தை வறுமையாக்கினார். இப்ப அந்த இடத்து இயேசு இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் அந்த இடம் வறுமையாகவே இருந்திருக்கு. நான் சொல்லுங்க, இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்திலே இருந்த 33 ஆண்டுகள் பரலோகத்தில் அந்த ஆசனம் வறுமையாக இருந்திருக்கு. அப்ப இயேசு தான் இருந்த இடத்தை நமக்காக விட்டு இறங்கி, அது மாத்திரமில்ல பிதாவின் வலது பாசத்தில் இருந்த தேவ மகிமையை திறந்து இந்த பூமிக்கு வர வேண்டியது. ஏனென்றால் தெய்வம் தெய்வமாக இந்த உலகத்துக்கு வந்தா இந்த பூமி தாங்க. ஆகவே நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க, இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு தம்மை தாமே அவர் பெருமை ஆக்க வேண்டி இருந்தது. அதை மனப்பூர்வமாக சக்ரிஃபைஸ் பண்ணார், அதை மனப்பூர்வமாக செய்து இந்த பூமிக்கு வந்தார். காரணம் என்ன தெரியுமோ? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, நரகத்தின் கோர பிடியில் இருந்து, அந்தகாரத்தின் பிடியில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு, இன்னும் சொல்ல போனா பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, பரலோகத்திலிருந்த தேவகுமாரன் இயேசு பிதாவின் வலது பாசத்திலிருந்த தேவகுமாரனாக இயேசு அந்த இடத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். சோ அவர் தம்மை தாமே வறுமையாக்கினார். சோ நமக்காக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தம்மை தாமே வறுமையாக்கினார். சோ இது கிறிஸ்துவின் சிந்தை, இது தன்னலமற்ற சிந்தை, இது சுயநலமற்ற சிந்தை. என்ன? தன்னுடைய மேன்மையை திறந்து, தன்னுடைய மகிமையை விட்டு இறங்கி, தன்னுடைய ஆசனத்தை விட்டு இறங்கி நம்மை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்த கிறிஸ்துவின் சிந்தை, அது தன்னலமற்ற சிந்தை, அது தியாக சிந்தை, அது சுயநலமற்ற சிந்தை, இது கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கப்படும் என்று வேதம் தெளிவாக போதிக்கிறது. மற்றவர்களுக்காக, மற்றவர்களுக்காக, மற்றவர்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், மற்றவர்களும் இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், மற்றவர்களும் மனம் திரும்ப வேண்டும், மற்றவர்களும் வாழ்வில் நன்மை நடக்க வேண்டும், மற்றவர்களும் தேவனை அறிய வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. இது தன்னலமற்ற சிந்தை. பாருங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட சிந்தை உள்ள மனுஷர்களை பார்க்கிறது கடினமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், மாமிச சிந்தை ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறது. ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்திருக்க என்று சொன்னாலும், மாமிச சிந்தை ஒரு மனுஷனை அலக்கழிக்கிறது. ஆகவே கிறிஸ்துவ சிந்தை மனுஷனுக்குள்ளே காண்கிறது அரிதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நமக்குள் இருக்க வேண்டும். சோ மற்றவரை குறித்த ஒரு கரிசனை, இது கிறிஸ்துவின் சிந்தை. யோசித்து பாருங்க, இயேசுவும் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்திருக்காவிட்டார். பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த ஆசனத்தை விட்டு இயேசு கீழே இறங்கி வந்திருக்காவிட்டார். இன்னைக்கு நீயும் நானும் எங்கே? இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பாவத்துல பிறந்து, பாவத்துல வளர்ந்து, பாவத்துல மறித்து பாதாளம் போயிருப்போம். ஆனால் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக இயேசு அந்த இடத்தை விட்டு கீழே இறங்க வேண்டியிருந்தது, தன்னைத்தானே வறுமையாக்க வேண்டியிருந்தது. மகிமையை திறந்து இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு மகிமையை திறந்து தம்மை தாமை வறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே நிலைநிறுத்த, தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, இன்றைக்கு நம்முடையதையும் நம்மையும் இழக்கிறதுக்கு விட்டு கொடுக்கிறதுக்கோ நமக்கு விருப்பம் இல்லையே. நம்மை இழந்து, This is mind of Christ. ஆண்டவர் கிருபையாக நமக்குள்ள இருக்கிற சுயநலமான சிந்தனைகளை எடுத்துப்படுவார. எனக்கு சேர்த்து தான் நான் போதிக்கிறேன். ஆண்டவர் கிருபையாக நமக்கு இருக்கிற தன்னலமான சிந்தனை, இதான் உலகத்து சிந்தை, இதான் மாமிச சிந்தை. முடிவு மரணம் என்று வேதம் தெளிவாய் சொல்லு. எனக்கு அருமான தேவன் பிள்ளைகளை, நான் சொல்றவைகளை தயவு செய்து சந்தி. இயேசு பரலோக மேன்மையை திறந்தார். பிதாவின் வலது பாசத்திலே இருக்கிற அந்த இடத்தை விட்டு இறங்கி வந்தார். இந்த பூமியில வந்து அவர் பட்டு இவ்வளவு பாடுகளை பட்டாரே, அவர் வர வேண்டும். ஏன் வந்தார்? உன்னை வாழ வைப்பதற்காக, என்னை வாழ வைப்பதற்காக, உன்னையும் என்னையும் பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு தன்னைத்தானே வறுமையாக்க வேண்டி இருந்தது. இது கிறிஸ்துவின் சிந்தை. ஆகவே மற்றவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கின்ற இந்த சுயநலமற்ற தன்னலமற்ற சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வருவதாக வருவதாக வருவதாக. நம்பர் 3, அடிமையின் ரூபப்படுத்தார். I cannot imagine that. What is that? இறைவன் அடிமையின் ரூபம். எதற்காக? பாவத்துக்கு அடிமையாக இருந்த என்னை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்தார். ஸ்தோத்திரவர். காலமெல்லாம் பிசாசுக்கு அடிமையாக இருந்த என்னை, பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருந்த என்னை மீட்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே அடிமையின் ரூபம் எடுத்தாரா? ஒரு வசனப்படிகளில் யோவான் 13 சீக்கிரம் பாரு. யோவான் 13:3-4 வசனத்தை அவ்வாசி கேட்போம்.
சீமோனின் குமாரனாய யூதாஸ் கரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும்.
இதை கொஞ்சம் கவனிங்க. தம்முடைய கையிலே, இதை கொஞ்சம் கவனிங்க, பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். இப்ப எல்லாவற்றையும், சகலத்தையும், எல்லாவற்றையும் சகலத்தையும் பிதா தம்முடைய கையில ஒப்புக் கொடுத்தார் என்று அறிந்த போதும் என்ன செஞ்சா தெரியுமோ? இருந்த இடத்தை விட்டு படி.
தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போதனத்தை விட்டெழுந்து,
போதனத்தை விட்டு எழுந்து
வஸ்திரங்களை கலட்டி வைத்து,
வஸ்திரங்களை கலட்டி வைத்து
ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வாத்து.
சரி, கொஞ்சம்
கால்களை
பாருங்க. இது ஒரு 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 அடிமைதான் இப்படி செய்வார். இந்த வஸ்திரத்தை வாசித்து அவருடைய தெய்வீக தன்மையை, எல்லாவற்றையும் பிதா தனக்கு ஒப்புக் கொடுத்தார் என்பதை அறிந்தும் என்ன செய்தார்? ஒரு அடிமை போல வஸ்திரத்தை கலத்தி வச்சுட்டு ஒரு தொடி எடுத்து இடுப்புல கட்டிட்டு சீசகுடைய கால்களை கழுவினார். சீசகெல்லாம் யாரு? படித்தவங்கள், சாதாரண சொம்படுவர்கள். அவருடைய சீசகள் அதிகமானவர்கள் மீன்பிடிகார். மீன் பிடிக்கிறதுக்கு பட்ட படிப்பு தேவையில்லை, பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய கால் தலையை கழுவுனா போற கால்களை கழுவுற அளவு இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அடிமையின் ரூபப்படுத்தார். இறைவன் இறைவனாக இந்த உலகத்துக்கு வர இல்லை, இறைவன் அடிமையின் ரூபப்படுத்தார். என்னை கருபாடுவர்களே, நான் சொல்றதை கொஞ்சம் சிந்தீங்க. எதற்கு தெரியுமோ? உன்னையும் என்னையும் மீட்பதற்காக தேவகுமாரன் இயேசு அடிமையின் ரூபப்படுத்தார். எங்கேயாவது அரசர் மாளிகையில இருக்கிறவர்கள் அடிமையாக மாறுறதுக்கு விரும்புவார்களோ? இவரோ அரச மாளிகைக்கு மேலான தேவராஜ்யத்தில் இருந்தவர். தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிலிருந்து தேவ தூதர்களாலே புகழப்பட்டு தேவ ஆராதனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த வாசமாயிருந்த தேவகுமாரன் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். மறந்துடாத, ஒரு காலத்துல நீ பாவத்துக்கு பிசாசிக்கு அடிமையா இருந்தார், ஆனா இயேசு அடிமையாக்கு இந்த உலகத்துக்கு வந்து உன்னை மீட்டுக் கொண்டதை மறந்துடாது. நானும் நீயும் ஒரு காலத்துல பாவத்துக்கும் பிசாசுக்கும் அடிமைகளாக இருந்தோம், ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல அடிமை ரூபம் எடுத்து வந்தபடியால் நீயும் நானும் மீட்கப்பட்டோம். இன்றைக்கு பிசாசுக்கு மேல நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்க, எதனால் தெரியுமோ, அவர் இந்த உலகத்துல அடிமையாக வந்தபடியால் நீங்களும் நானும் பிசாசு மேலே அதிகாரம் பெற்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, தனக்கு இருந்த மேன்மையை திறந்து இந்த உலகத்திலே அடிமை ரூபம் எடுத்து வந்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, இதுவே நமக்கு தேவையான சித்தியாக நம்ப. அடுத்த புத்தகம் தெரியுமா, மனுஷன் சாயலானார். இறைவர் என்னவானார், மனுஷன் சாயலானார். நம்ம வாசித்த வசத்தை எனக்கு இல்லையா. இப்ப நான் இதை அடிக்கடி சுவிசேஷ கூட்டங்கள்ல இதை தொடர்பு சொல்றது உண்டு. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, நான் இலங்கையில் இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கேன், மனுஷனும் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லுவார். பட் இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை. மனுஷன் தெய்வமாக ஆனால் தெய்வம் மனுஷனாகலாம். இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். நல்ல விளைகள், மனுஷன் தெய்வமாக இயலாது ஆனால் தெய்வம் மனுஷனாக. கிறிஸ்தவம் என்றால் என்ன, இறைவன் மனிதனானார், இறைவன் மாம்சமானார். யோவான் எழுதி போய் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி எங்களுக்குள்ளே வாசமாக. சோ த வேர்ட் பிகம் ஃபிளஷ். ஆதியிலே வார்த்தை, இப்ப நேரம் வந்தபோது பாபிசத்திலே வெளிப்பட்டது இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில். குறித்த காலத்தில் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுது. ஆதியிலே தீர்க்க தரிசனமாக இருந்த வார்த்தை, காலத்துக்கு காலம் தீர்க்க தரிசிகளாலே சொல்லப்பட்டு வந்த அந்த வார்த்தை இப்பொழுது மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவின் நாம் இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் இப்பொழுது பூமிக்கு வந்திருக்கு. இறைவன் மனிதனானார். என்ன கவனிங்க, இப்ப மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு, ஏன் அதிகம் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இறைவன் மனிதன் ஆக வேண்டிய அவசியம் இருந்தது. ஏனென்றால் மனிதனாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், தீமைகளை இறைவன் இந்த உலகத்திலே சுமந்து தீர்க்க வேண்டியிருந்தது. அவைதான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி என்று யோவான்ஸ்நானன் ஐடென்டிஃபை பண்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டு குட்டி இயேசு, உலகத்தின் பாவம் எல்லாவற்றை சுமந்து தீர்த்த தேவகுமாரன் இயேசு. இறைவன் இந்த உலகத்தில் மனிதன் ஆனார். இயேசு கிறிஸ்து இறைவன், அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர், அவர் தேவனுக்கு சமமாக இருப்பவர், தேவனுடைய குமாரன் இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஏன் இறைவன் மனித அவதாரம் எடுத்தார் சொன்னால், மனுஷனாகிய என்னையும் உன்னையும் மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக தேவ திட்டத்தின்படி தேவகுமாரன் இயேசு இந்த உலகத்திலே மனுஷ சாயலான. அப்படி இயேசு இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து வந்திருக்காவிட்டால் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்ன? ஆகவே கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது, என்னிலும் இருக்க கிடவது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. கொஞ்சம் சிந்தியுங்க, யோசிங்க. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற சிந்தை எது, எப்படிப்பட்ட சிந்தை, என்ன கவனிங்க. எப்பயும் இந்த பூமி குடியதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஆவிக்குரியவன் அல்ல, 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 அல்ல. இவைகளை குறித்து சிந்திக்கிறவன் யார்? ஜெபிக்கிற நேரம் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா? ஆராதனையில் இருக்கிற நேரம் மாத்திரம்தான் அவருடைய பிள்ளைகளா? அதுக்கு பிற்பாடு இப்படி நான் சொல்லுவதனால் 24 மணி நேரம் இறைவன் இயேசுவுடைய சிந்தையில இருக்கலாம் என்று நான் சொல்ல வரேன். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்குள்ளே அடிக்கடி கூடுகின்றதும், நம்முடைய மனதிலே அடிக்கடி இருக்கிறது, நம்முடைய இதயத்தில் வருவதுமான எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்பது நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது. தேவனுடைய பிள்ளை நாம ஆவிக்குரியவர், நாம தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக இந்த பூமியிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துல நமக்கு அந்த சீட் எல்லாம் புக்ட் ஆயிருக்கு. ஆண்டவர் நமக்கு தன்னோட ரட்சிப்பினால் தன்னோட ரத்தத்தை சிந்தி நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய பேர்களை தன்னோட ஜீவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம பரலோகத்துல போய் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுல இந்த பூமியில வெயிட் பண்றோம். சோ ஆகவே நாம போக போற ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள கொஞ்சம் வரட்டும். ஊர்லாப்புக்கு இப்ப ஹாலிடேஸ் டைம் ஆச்சுது. இலங்கைக்கு சொந்த நாட்டுக்கு போறேன்னு சொன்னா மாசக்கணக்காக ஆயத்தப்படுத்துவோம் இல்லையா? ஆயத்தப்படுத்தி படுக்கிறதுக்கு போறதுக்கு முதனால நித்திரையே வராது சிலருக்கு. நித்திரை அங்க போய் என்ன செய்யறது, எப்படி இதையே யோசிக்கிறது, யோசிக்கிறது அங்க போய் என்ன செய்யறது, எதை கொடுக்கறது, எதை வாங்குறது, எதை எங்க போறது, எப்படி இருக்கிறது, யாரை சந்திக்கிறது, உறவு சொந்தம் பந்தம் கொடுக்கல் வாங்கல், அங்கிருந்து வாங்கி ரூபாய் வர்றது, இங்கிருந்து கொண்டு போறது, யாருக்கு எதை கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது, அப்பப்பா அந்த மண்டே நமக்கு. இப்ப நம்ம பரலோகத்தின் பிள்ளைகள், தேவோட பிள்ளைகள் இல்ல பாட்டா, நம்ம தேவோட ராஜ்யத்தில் நமக்கு பரலோக சிந்தை, தேவோட சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள வர வேண்டியது அவசியம் இல்லையா? நான் கொண்டது சொல்லி யோசிச்சு பாரு. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறோமே, இந்த பூமி விட்டு போக போறோமே, நம்ம எண்ணத்தை கொண்டு போக போறோம் ஆண்டவோட ராஜ்யத்தில். கொஞ்சம் யோசித்து பாருங்க. உலகத்துக்குள் போல இந்த உலகத்துக்கு அடுத்தவர்களே நெடுக யோசிக்கிறது, இதையே சிந்திக்கிறது, இதையே கதைக்கிறது, இதையே சிந்திக்கிறது. பட் வி பிலீவ் இன் காட். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு ஒளிச்சு, தேவனே நியாயாதிபதி. சோ ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல மனுஷரானார். இந்த எல்லாருக்கும் தெரியுமே, இயேசு பிறந்த இடம், வாழ்ந்த இடம், வளர்ந்த இடம் இன்றைக்கும் நாம் நேரம் போய் பார்க்க முடியாத இருக்குது. இயேசு இந்த உலகத்துல மனிதனாக வந்தார் என்பது சரித்திரம் சாட்சி சொல்றோம். அவதான் கிமு கிபி என்கிறார். 2015 பாட்டு எங்க இந்த கணக்கு பார்க்கணும். இயேசு இந்த உலகத்துல பிறந்த வருஷத்துல இருந்து 2015 ஆண்டு. அவ இயேசு இந்த உலகத்துல பாபிசத்துல வந்தார், மனுஷனார், மனுஷ சாயலானாரா என்பதை சரித்திரமே ஒத்துக்கொள்வது இல்லை. இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒரு கற்பனை இல்ல, கதை இல்ல, சத்தியம், சரித்திரம். நம்பர் 5, அதை சிலுவை பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர். நாம் என்ன பார்த்திருக்கிறோம், மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சிந்தை. அந்த வசனத்தை படிங்க.
அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்,
மரண பரியந்தம்,
அதாவது
சிலுவையில் மரண பரியந்தம் என்று சொல்லிட்டு அப்புறம் அங்கால அடிஷன் என்ன சொல்ல தெரியுமா,
அதாவது சிலுவையில் மரண பரியந்தம்.
அது அர்த்தம் என்ன தெரியுமா, மரண பரியந்தம் மட்டுமல்ல, சிலுவையின் மரண பரியந்தம் என்று சிலுவை மரணம் ஆண்டவர் இயேசுவுக்கு மிகப்பெரிய பாடு. ஆகவேதான் கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகட்டும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படி. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, பாடுபடுறதுக்கு முதலேயே எத்தமணி தோட்டத்தில் ரத்த நாளங்கள் படித்து ரத்த வேர்வை சிந்தினால் படப்போற பாடுகள் நினைத்த போது. சோ முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்னதான் கீழ்ப்படிந்தவர். சோ இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் நிருபத்தில் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, அதை கொஞ்சம் வாசிச்சீங்கன்னு சொன்னா அருமையாக இருக்கும். படிங்க 5வது அதிகாரம், எபிரேயர் 5வது அதிகாரம் 8-9 சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் சீக்கிரம் முடிக்கிறது.
அவர்
குமாரனாக இருந்தும், இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தும்
பட்டபாடுகளினாலே கீழ்ப்படுதலை
கற்றுக்கொண்டு. கற்பனை, இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன, இயேசு தேவனுடைய குமாரன், தெய்வம், இறைவன். அவரை குறித்து சொல்லப்படுது, அவர் குமாரனாக இருந்தும் பட்டபாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப நாம் கிறிஸ்துவின் சிந்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கோம். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமோ, முடிவு பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. ஹலோ, முற்று முழுதாக தேவனுக்கு கீழ்ப்படுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. அறகுறையாக அல்ல, கொஞ்ச காலம் கீழ்ப்படிஞ்சிட்டு பிறகு ஏனோ தானோ ஒன்று அல்ல, முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படுகிற சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாரா. அப்ப இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கேன் யூ இமேஜின் தட்? இறைவனாக இருந்தும் தெய்வமாக இருந்தும் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். அதுவும் எப்படி கற்றுக்கொண்டாராம்? பட்ட பாடுகளினாலே. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்விலே போகிற பாடுகளினால் கீழ்ப்படுதலை, தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவை நாம் கற்றுக்கொள்கிற ஒரு படி என்பதை வெளிப்படைப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சில பாடுகளை அனுமதிக்கிறது எதற்காக? தெளிவாக சொல்லுகிறேன், தெளிவாக உபதேசிக்கிறேன். நன்றாக கவனிங்க. தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்விலே தேவன் சில பாடுகளை, நெருக்கடிகளை, உபத்திரவங்களை அனுமதிக்கிறதுக்கு ஒரு பிரதான நோக்கம், நாம் கிறிஸ்துவை போல பூரணமான ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சில பாடுகளை அனுமதிக்கிறார். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளாலே, ஏன் தெரியும், அவர் மாம்சத்திலே இருந்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வு. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி ஜீவித்தார், அவர் எப்படி பேசினார், எப்படி நடந்தார், எப்படி அவர் ஊழியத்தை செய்தார், எப்படி மறித்தார், இவைகள் எல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். நாம் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகள், நான் சொல்றது நன்றாக கவனிங்க. இயேசு சிலுவையின் மரண பரிந்தம், அதாவது இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்கள் அனைத்தும் இயேசு பிதாவுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார், முற்று முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். இது கிறிஸ்துவின் சிந்தை. அவ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தேவனுக்கு பூரணமாக ஒப்பு கொடுக்கணும் கீழ்ப்படுகிறதுக்கு. சோ தேவனுக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படி என்ற அர்த்தம் என்னங்க கவனிங்க? தேவனுக்கு பூரணமாக கீழ்படியாது போனால் அது பொய், அதுல உண்மை அல்ல. பிசாசுக்கும் தேவனுடைய வசனம் நல்லா தெரியும், ஆனா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்படிய மாட்டான். மாறாக தேவனுடைய வசனத்தை கீழ்படியவர்களுக்கு அவன் போராடுகிறான் பார். சோ எந்த அளவுக்கு நாம தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனை கீழ்ப்படுகிறோம் என்பதை தயவு செய்து மறந்துடாது. நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நாம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமே ஒழிய வேறு இல்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது முழுவதுமாக பூர்ணமாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தது போல நீங்களும் நானும் தேவனுக்கு பூர்ணமாக கீழ்ப்படிவிட, இது கிறிஸ்து இயேசுன்ற சிந்தையா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த வசனம் எப்படி முடிந்து பாருங்க, தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே வறுமையாக்கினவர் தம்மை தாமே தாழ்த்தியுமான. முதல் குறிப்பிட்டது போல ஒரு மனுஷன் பெருமை பாராட்டுவதற்கு அவனுக்கு ஒரு போதனை தேவையில்லை, அவனுக்குள்ள இயற்கையாகவே இருக்கு. நமக்கு யாராவது போதிச்சார்களா, நாம பெருமையாக இருக்கணும், நான் என்கின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும், டிக்னிட்டி, கௌரவம், இதெல்லாம் நமக்கு ஒருவரும் போதிக்கல, இது நமக்குள்ள இயற்கையாகவே இருக்குது, இதுக்கு ஒரு போதனை தேவை. ஆனா தாழ்மையாக இருப்பதற்கு, கிறிஸ்துவை போல இயேசுவை போல தாழ்மையாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு உபதேசம், போதனை அவசியம், அவசியமான. நம்முடைய சொந்த சுபாவம் விட்டுக் கொடுக்காது, நம்முடைய ஒரிஜினல் சிந்தை விட்டுக் கொடுக்காது. நானா என்ன பற்றி தெரியுமா, என்னுடைய குடும்பம் இப்படிப்பட்டது, கோத்திரம் இப்படிப்பட்டது, ஊர் இப்படிப்பட்டது, பின்னாடி இப்படிப்பட்டது எல்லாம் சொல்லிக்கோங்க. அது நேரம் வரும்போது வரும், வெளியில மட்டும்படிலாம் உள்ள இருக்கும். டைம் வரும்போது படிக்கொள்ளும், அப்பொழுது அன்னார் இன்னார் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மையாயிருக்கு. யாரை போல? கிறிஸ்துவை போல. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்க்கிறது கூட நான் தகுதியும் உள்ளவன் அல்லண்டா. யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர், அவனை போல ஓரொருத்தரும் இல்லை, இயேசுவாலே சாட்சி கொடுக்கப்பட்டது. பெண்களிடத்துல பிறந்தவன் போல அவனை போல ஒருத்தனும் இல்லைன்னு சொல்லி இயேசுவால சாட்சி சொல்லப்பட்ட அதே மனுஷனுடைய வாழ்ந்து வந்த வார்த்தை தெரியுமோ, அவருடைய பாதரட்சைகளை வாரை அவுக்கிறது கூட நான் பாத்திரம் அல்ல. உலகம் பெரும்பு பேசுது, மேன்மையானவர்களை பேசுது. அதே வாய் நமக்கு இருக்குமா இருந்தா அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், தேவோட பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய இருதயத்தை நினைவுகள் மேட்டிமை, வெறுமாப்பு, அகந்தை, நான் என்கிற நினைவு, மற்றொரு பார்க்கட்டும் உசத்தி உயர்ந்து மனிதன் கர்த்தாவே எங்கள் பேர் தேவர். நம்முடைய சிந்தை மாறட்டும். இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார், மரணப்படியில் அடிமை போல தன்னை தாழ்த்தி இருக்கிறார். பரலோக மேன்மையை திறந்து இந்த பூமிக்கு வந்தார், மனிதனாக மாறினார், மனித அவதாரம் எடுத்தார். கிறிஸ்துவை பின்பற்ற நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயல் வரட்டும். I'm going to close it. But don't forget it. இன்றைக்கு நான் உங்களுக்கு தேவ சன்னிதானத்தில் போதிச்ச இந்த போதனைகளை மறக்காதிருப்பீங்களா? தேவனுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த சத்தியங்களை மனதில் வச்சிருப்பீங்களா? நான் வாடுகிற உலகம் பொல்லாத உலகம், நாம போக போற இடமோ தேவனுடைய ராஜ்யம். சோ இந்த பூமியில தேவன் நம்மை சுத்திகரிக்க, தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மாற்ற, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, போதனைகளுக்கு, உபதேசங்களுக்கு நம்மை விட்டுக் கொடுப்போம் அல்லது விட்டு போடுவோம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதாக. எல்லோரும் எழுதுறது ஆண்டவர் நோக்கி தான் பார்ப்போம்.